தீர ஜீவன் விட்ட ஜீவனுள்ள தேவனே,
ஜீவனுள்ள தேவனே,
இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம, 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 ஸ்தோத்திரம்.
வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நேயர்களே, வேதம் நம்மை எச்சரிக்கும் ஸ்தம்பமாகவும் நம் வாழ்விற்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்காகவும் உள்ளது. இத்தகைய வேதத்தை நாம் ஆராய்வோமா?
வேதமே எனது பொக்கிஷம், வேதமே எனது தியானம், வேதத்தின் அதிசயம் காண கண்கள் திறக்க வேண்டுமே, வேதத்தின் அதிசயம் காண கண்கள் திறக்க வேண்டுமே. வசனத்தை அனுப்பி சுகம் தருவாரே, அவரே நமக்கு பரிகாரே. வசனத்தை அனுப்பி சுகம் தருவாரே, அவரே நமக்கு பரிகாரே. இயேசுவின் தழும்பால் குணமாகுவோம், ஆரோக்கியம் சுகம் நமது வாழ்விலே. இயேசுவின் தழும்பால் குணமாகுவோம், ஆரோக்கியம் சுகம் நமது வாழ்வினே. வேதமே எனது பொக்கிஷம், வேதமே எனது தியானம், வேதத்தின் அதிசயம் காண கண்கள் திறக்க வேண்டுமே, வேதத்தின் அதிசயம் காண கண்கள் திறக்க வேண்டுமே. சந்தோஷம் மகிழ்ச்சி தந்திடுவாரே, கர்த்தரின் வார்த்தையை உட்கொள்ளுவோமே, சந்தோஷம் மகிழ்ச்சி தந்திடுவாரே. கர்த்தரின் வார்த்தை நன்மை செய்யுமே, வாக்கு தத்தம் எல்லாம் நமக்கு சொந்தமே. கர்த்தரின் வார்த்தை நன்மை செய்யுமே, வாக்கு தத்தம் எல்லாம் நமக்கு சொந்தமே. வேதமே எனது பொக்கிஷம், வேதமே எனது தியானம், வேதத்தின் அதிசயம் காண கண்கள் திறக்க வேண்டுமே, வேதத்தின் அதிசயம் காண கண்கள் திறக்க வேண்டுமே.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்று நாம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29 அதிகாரத்தையும் 30 அதிகாரத்தையும் சிந்திக்கப் போகிறோம். நிகழ்ச்சியை துவங்க முன் தலை தாழ்த்தி ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல கர்த்தாவே, இந்த நேரத்திலேயும் உம்முடைய வசனங்களை படிப்பதற்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எத்தனையோ ஆண்டு காலங்களுக்கு முன்பதாக நீர் பேசிய வார்த்தைகள் இன்றைக்கு எங்களுக்கும் எங்கள் வாழ்க்கைக்கும் எங்கள் தேசத்திற்கும் பொருத்தமாயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்றும்
நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிற உம்முடைய வசனத்தின் மூலமாக
எங்களுடைய வாழ்க்கையை நீரே புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்குள்ளே வளரவும் உம்மை மேலும் தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ளவும், எங்களுடைய வாழ்க்கையை உமக்குள்ளே ஆழப்படுத்திக் கொள்ளவும் நீரே துணை செய்யும். எங்களுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தும். இன்றைக்கு நாங்கள் செய்ய வேண்டிய எத்தனையோ பணிகள் உண்டு ஐயா, அது எல்லாவற்றையும் குறித்து நாங்கள் அதிகமாக யோசிக்காதபடி கருத்தூண்டி உம்முடைய வசனத்திலே கவனம் செலுத்த நீரே எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29 அதிகாரம் 1 வசனம் வாசிக்கிறேன். எகோனியா என்னும் ராஜாவும் ராஜஸ்திரியும் பிரதானிகளும் யூதாவிலும் எருசலேமிலும் உள்ள பிரபுக்களும் தச்சரும் கொல்லரும் எருசலேமை விட்டு புறப்பட்டு போன பிற்பாடு, இந்த எரேமியா 29 அதிகாரத்திலே யோயாக்கீன் ராஜாவாக இருந்தபோது சிறைப்பிடிக்கப்பட்டு போன ஜனங்களுக்கு எரேமியா கூறுகிற தீர்க்க தரிசனங்களை பார்க்கிறோம். முழுமையான சிறைப்பிடிப்பு இதற்கு 11 ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்றது. இந்த ஜனங்களுக்கு தேவன் தரும் அறிவுரைகளை பாருங்கள். எரேமியா 29 அதிகாரம் 4-6 வசனங்களை வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்திகளை புருஷருக்கு கொடுங்கள். இவர்களும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெறட்டும். நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி, அதாவது பாபிலோனினை தங்கி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் அறிவுறுத்துகிறார். நீங்கள் எந்த தருணத்திலும் விடுவிக்கப்பட்டு விடுவீர்கள் என்று எண்ண வேண்டாம். நீங்கள் எதிர்காலத்தை குறித்து திட்டமிடுங்கள். திருமணத்தை நடத்துங்கள், வீடுகளை கட்டுங்கள், ஏனென்றால் நீங்கள் அங்கே அநேக ஆண்டுகள் தங்கியிருக்கப் போகிறீர்கள் என்று சொல்கிறார். 7 வசனத்தை பாருங்கள். நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். பட்டணத்தின் சமாதானத்தை தேடி என்று இங்கே கர்த்தர் சொல்கிறார். ஆம், நீங்கள் வாழ்கின்ற பட்டணத்திற்கு சமாதானம் வேண்டும் என்று ஜெபியுங்கள். அதற்கு சமாதானம் இருந்தாலே உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். இந்த யூதா ஜனங்கள் அங்கே பிரச்சனையை கிளப்புகிறவர்களாக கலவரத்தை தூண்டுகிறவர்களாக இருக்கக்கூடாது என்று தேவன் வலியுறுத்துகிறார். அவர்கள் அங்கே அந்த பட்டணத்திலே தங்கி அவர்களின் சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். தொடர்ந்து எரேமியா 29 அதிகாரம் 10 வசனத்திற்கு வாருங்கள். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுடைய சிறையிருப்பின் காலத்தை குறித்து இங்கே தேவன் மிக தெளிவாக கூறிவிட்டார். அந்த காலத்திற்கு பின்பு தேவன் அவர்களை விடுவித்து விடுவதாகவும் வாக்கு பண்ணுகிறார். அவர் கைவிடுவதில்லை என்று சொல்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, தேவனாய கர்த்தர் கொடுக்கும் வாக்குகள் உண்மையானவை. அவர் சொல்லும் காலகட்டங்கள் மெய்யானவை. அவர் செய்வேன் என்று சொல்லுவதை நிச்சயமாகவே செய்வார், அதிலே சந்தேகமில்லை. தொடர்ந்து எரேமியா 29 அதிகாரம் 30, 31, 32 வசனங்களை வாசிக்கிறேன். எரேமியா 29:30 வசனம் முதல். ஆதலால் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி அவர், சிறையிருக்கிற அனைவருக்கும் நீ சொல்லி அனுப்ப வேண்டியது என்னவென்றால், நெகலாமியனாகிய சமாயாவை குறித்து கர்த்தர், சமாயாவை நான் அனுப்பாதிருந்தும் அவன் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி உங்களை பொய்யை நம்ப பண்ணுகிறபடியினால், இதோ நான் நெகலாமியனாகிய சமாயாவையும் அவன் சந்ததியையும் தண்டிப்பேன். இந்த ஜனத்தின் நடுவிலே குடியிருப்பவன் ஒருவனும் அவனுக்கு இல்லாதிருப்பான். நான் என் ஜனத்துக்கு செய்யும் நன்மையை அவன் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கு விரோதமாய் கலகமுண்டாக பேசினான் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார். பாபிலோனில் இருந்த சில பொய் தீர்க்கதரிசிகள் எரேமியாவின் கடிதத்தை தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தையாக ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள். ஆகவே இவர்கள் எருசலேமிற்கு கடிதம் எழுதி தேவன் தங்களுக்கென்று ஒரு புதிய ஆசாரியனை நியமித்து விட்டதாகவும், ஆகவே எரேமியா அமைதியாக இருக்க வேண்டும் என்றும் கூறினார்கள். தேவன் இந்த பொய்யான தீர்க்க தரிசிகளுக்கு எதிராக நியாய தீர்ப்பை தண்டனையை கூறுகிறார். தேவன் இங்கே கூறுகிற காரியங்கள் மனதிலே ஆழ்ந்து பதியக்கூடிய அளவிலே இருக்கிறது. யூதா மக்களுக்கு இப்படி நடக்க காரணம் என்னவென்றால் அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பாவமே என்று கர்த்தர் இங்கே தெளிவுபடுத்துகிறார். தேவன் எப்பொழுதுமே பாவத்தை தண்டிக்கிறார். தேவன் மாறுகிறவர் அல்ல. சிலர் இவ்விதமாய் நினைக்கிறார்கள், புதிய ஏற்பாட்டின் தேவன் பழைய ஏற்பாட்டின் தேவனை விட வித்தியாசமானவர் என்று சிந்திக்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, அவர் ஒரே தேவன். அவருடைய தன்மைகள் மாறாதது. அவர் பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டின் காலத்திற்கு வரும்பொழுது வயதானவராக ஆகிவிடவில்லை. அவர் நாளுக்கு நாள் புதிய காரியங்களை கற்றுக்கொள்கிற தேவனும் அல்ல. தேவன் வரலாற்றிலே தன்னை பற்றி கூறியிருக்கின்ற தேவன் மட்டுமல்ல, தன்னுடைய வார்த்தைகளிலும் அவர் பேசியிருக்கிறார். சீமோன் பேதுருவின் வார்த்தைகளை கவனியுங்கள். 2 பேதுரு 20:20 வாசிக்கிறேன். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. இங்கே முந்தி அறிய வேண்டியது என்றதொன்று இருக்கிறது. இந்த வசனத்தை 2 தவறான வழிகளிலே நாம் புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. சிலர் அவ்வாறுதான் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். முதலாவது அணுகுமுறை, நாம் தீர்க்க தரிசனத்தை படிக்கும்போது அந்த தீர்க்க தரிசனம் முழுவதையும் படிக்க வேண்டும். ஒரு தீர்க்க தரிசனத்தை விட்டுவிட்டு மற்றொரு தீர்க்க தரிசனத்தை மட்டும் எடுத்து அர்த்தம் கொள்ளக்கூடாது. இது சரிதான், ஆனால் இந்த வசனம் அந்த விளக்கத்தை தெரிவிக்கவில்லை. இரண்டாவதாக, சிலருடைய கருத்து என்னவென்றால் தீர்க்க தரிசனத்திற்கு நாமாகவே விளக்கம் கூறுவதற்கு நமக்கு உரிமை இல்லை என்று கூறுவார்கள். இது தேவன் நமக்கு தந்த சுதந்திரத்திற்கு எதிரான ஒன்றாக இருக்கிறது. இந்த அர்த்தத்தில் பேதுரு கூறவில்லை. தேவனுடைய வசன வெளிப்பாட்டின் இறுதி முடிவுகளை கூறுகிறதாகவும் இது இல்லை. இங்கே அவர் கூறுகிற காரியம் தோற்றத்தை பற்றியதாகும். வசனம் தோன்றும் போது அதற்கேதும் தனிப்பட்ட விளக்கம் இல்லை. பழங்காலத்திலே பேசின எழுதின தீர்க்க தரிசனங்கள் பழங்காலத்திலே வாழ்ந்த மனிதர்களின் அனுபவ பாடங்கள் அல்ல. தேவன் பேச சொன்ன வார்த்தைகளைத்தான் அப்படியே அவர்கள் பேசி சொன்ன வார்த்தைகளாக இருக்கின்றது. வசனத்தில் மனித எண்ணங்களின் கலப்படம் இல்லாத நிலையை இது குறிக்கிறது. நாம் தேவனுடைய வசனத்திற்கு முன்பதாக வரும்பொழுது நாம் பொழுதியிலே விழுந்து நம்மை தாழ்த்தும் அளவிற்கு தயாராக இருக்க வேண்டும். நாம் பாவிகள், நாம் ஒன்றுமில்லாதவர்கள் என்று வார்த்தையினால் சொன்னால் மட்டும் போதாது. நம்முடைய கருத்துக்களை, நமது சுயத்தை, நம்முடைய சொந்த கண்ணோட்டத்தை பொழுதியிலே வைத்து தேவனை பணிந்து கொண்டு அவர் சொல்வதை கேட்க ஆயத்தத்துடன் வருவோமா? உங்களால் இவற்றை புழுதியிலே வைக்க இயலுமா என்று எண்ணி பாருங்கள். எரேமியாவின் காலத்தில் இருந்த தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், பிரபுக்கள் போன்றோர் இப்படித்தான் இருந்தார்கள். அவர்களால் தங்களுடைய சுயத்தை, தங்களுடைய சொந்த எண்ணங்களை விட்டுவிட்டு தேவனுடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நம்முடைய பிரச்சனையும் இன்று இப்படித்தான் இருக்கிறது இல்லையா? ஒவ்வொரு மனிதனும் தனக்கென்று ஒரு சிறிய கண்ணோட்டத்தை வைத்துக் கொண்டு தன்னால் இயன்றதை அதற்கென்று செய்து கொண்டு தன்னுடைய வரையறைக்குட்பட்ட குறுகிய மூளை அறிவின்படியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர். அவருக்கு எல்லா உண்மைகளும் தெரியும், நிகழ்ச்சிகளின் பின்னணியும் தெரியும், அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனால் சிலர் இதை அறிந்து கொள்வதில்லை. அவர்கள் தங்களை தேவனுக்கு மேலாக உயர்த்தி கொண்டு, நீர் செய்வது சரியல்ல, நீர் இவ்வாறு சொல்வதும் நல்லதல்ல, எனக்கு நல்ல மூளை அறிவிருக்கிறது, என்னுடைய ஞானத்தின்படி நீர் அந்த உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடாது, நீர் இப்படி செயல்பட்டால்தான் சரியாயிருக்கும் என்றெல்லாம் கூறுகிறார்கள். அவர்கள் ஒருவேளை இவ்வாறு வாய் திறந்து சொல்லாவிட்டாலும் அவருடைய செய்கை இதை வெளிப்படுத்துகிறதாயிருக்கிறது. இது எவ்வளவு கொடுமையானதாக காணப்படுகிறது என்று கவனித்தீர்களா? நம்மை படைத்த கர்த்தருக்கே நாம் ஆலோசனை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒரு எறும்பு ஊர்ந்து வந்து இவ்விதமாக சொல்லுகிறது என்று வைத்துக் கொள்வோம். ஹலோ, நீங்கள் கட்டியிருக்கிற இந்த வீடு எனக்கு பிடிக்கவில்லை. நீங்கள் மரம் செடி கொடிகளை வைத்திருக்கிற விதம் தவறானது. உங்களுடைய சாப்பாடும் எனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னதானால் நான் என்ன சொல்லுவேன்? அதை பிடித்து நசுக்கி கொண்டு விடுவேன் இல்லையா? நீங்கள் என்ன செய்வீர்கள்? இதைத்தான் செய்வீர்கள். அப்படித்தானே? ஆனால் தேவன் கேள்வி கேட்கும் மனிதனிடத்திலே இவ்வாறு நடந்து கொள்வதில்லை. அவர் அவன் மேலே இரக்கமாக இருக்கிறார். அவர் நம்மை நசுக்கி விடவில்லை. அவர் நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தருகிறார். பொறுமையாக காத்திருக்கிறார். நாம் தொடர்ந்து எரேமியா 30 அதிகாரத்திற்கு வருவோம். அதிகாரங்கள் 30-39 வரை உள்ள பகுதி எரேமியா புத்தகத்திலே 4வது முக்கிய பிரிவாக இருக்கிறது. இதில் 12 இஸ்ரவேல் கோத்திரங்களின் எதிர்காலத்தை குறித்த தீர்க்க தரிசனங்களும் விரைவில் வரப்போகின்ற யூதாவின் சிறையிருப்பை பற்றி முன் அறிவிப்புகளும் காணப்படுகின்றன. இந்த பகுதியில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் காலத்தின் அடிப்படையிலே வரிசைப்படுத்தப்படவில்லை. எரேமியாவிடத்திலிருந்து யூதாவிற்கு கொடுக்கப்பட்ட இந்த செய்திகள் மிகவும் இருண்ட காலத்திலே, யூதா இதுவரை அனுபவித்திராத அந்த இருண்ட காலகட்டத்திலே கொடுக்கப்பட்டதாகும். உற்சாகப்படுத்தக்கூடிய சிறந்த தேவனுடைய செய்தி அவர்களுக்கு கிடைக்க முடியாத அளவிற்கு அது ஒருபொழுதும் இருண்டு போனதில்லை. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கும் காலங்கள் எவ்வளவு இருண்ட காலங்களாயிருந்தாலும் இதன் மத்தியிலேயும் கர்த்தருடைய வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாயிருக்கிறது. அவருடைய வார்த்தையை நீங்கள் கவனிக்கக்கூடியதாகவே இருக்கிறது. அனுபடினாலே எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, இந்த சூழ்நிலையிலே எனக்கு யார் உதவி செய்வார் என்று நீங்கள் கலங்க தேவையில்லை. அவரை நோக்கி பாருங்கள். அவர் தூரத்திலே உங்களுக்கு வைத்திருக்கிற வாக்கு தத்துவத்தை காண்பிப்பார். அங்கே இருந்த சூழ்நிலையை பார்ப்போம். நேபுகாத்நேச்சாரின் படை எருசலேமின் மதில்களுக்கு வெளியே நின்று கொண்டிருந்தது. இப்பொழுது நேபுகாத்நேச்சார் நகரத்தை அழித்து தேவாலயத்தை கொளுத்தி விடுகிற நேரம் வந்துவிட்டது. எரேமியா கைது செய்யப்பட்டு சிறையிலே வைக்கப்பட்டு விட்டார். எரேமியா சுமார் 7 ஆண்டுகளாக இந்த பொய்யான தீர்க்கதரிசிகளோடு போராடி ஓய்ந்து விட்டார். நிகழ்ச்சிகள் துரிதமாக நடக்க ஆரம்பித்துவிட்டன. ஒவ்வொரு நாளும் நடக்கிற நிகழ்ச்சிகள் எரேமியாவின் தீர்க்க தரிசனத்தை உறுதிப்படுத்தி அப்படியே நிறைவேறின. பாபிலோனின் அதிகாரங்கள் 2 ஆண்டுகளிலே முறிக்கப்பட்டு போகும் என்று கூறிய அனனியாவின் தீர்க்க தரிசனம் பொய்யாயிற்று. அவன் கூறியவற்றிற்கு மாறாக எருசலேம் நகரம்தான் முறிந்து போகும் நிலைக்குள் வந்துவிட்டது. 7 ஆண்டுகள் கழிந்துவிட்டன. இப்பொழுது நேபுகாத்நேச்சார் நகரத்திற்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறான். எருசலேம் அழிவை காணப்போகிறது. தேவாலயத்தில் உள்ள பாத்திரங்கள் திரும்ப அங்கே கொண்டு வந்து வைக்கப்படவில்லை. கோனியா எருசலேமிற்கு திரும்பவில்லை. நிலைமை இன்னும் அதிகமாக மோசமானதை தவிர முன்னேற்றமில்லை. யூதாவின் நிலைமை வீழ்ச்சியை நெருங்கிக் கொண்டிருந்தது. எருசலேம் ஏற்கனவே பாபிலோனின் கட்டுப்பாட்டிற்குள்ளே போய்விட்ட நிலையில் கர்த்தருடைய தீர்க்க தரிசியை அவர்கள் சிறையிலே தள்ளி அடைத்து வைத்தார்கள். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை துணிந்து செய்தார்கள். எல்லா நேரமும் இருளாக இருக்க முடியுமா? ஏதாவது ஒரு சூழ்நிலை இருதயத்தை வெறுமையால் நிரப்புகின்றதா? அப்படியானால் எரேமியாவின் செய்தி நம்மை தேற்றுகிறதாக இருக்கிறது. அவர் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு நடந்து செல்கிறார். அவர் இருளிலிருந்து வந்து வெளிச்சத்திற்கு நேராக போகிறபடியால் அவர் பின்னே நாமும் செல்லுவோம். இருள் வந்துவிட்டது, உண்மைதான். அதே வேளையிலே காலை வேளையும் வருகிறதாயிருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு சிறைப்பட்ட போன சூழ்நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? தொடர்ந்து துக்கத்தின் மேலே துக்கம், வேதனைக்கு மேலே வேதனை, கஷ்டங்களுக்கு மேலே கஷ்டம். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தரை நோக்கி பாருங்கள். இந்த இருள் சூழ்ந்த நேரத்திலேயும் அவர் உங்களோடு இருக்கிறார். ஏனென்றால் அவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்பதுதான். தண்ணீர்களை கடக்கும்பொழுது அவர் நம்மோடு இருக்கிறார். ஆறுகள் நம்மேல் புரழுவதில்லை. இருளின் காலத்திலேயும் அவருடைய வாக்கு தத்தங்களை ஒளியாய் எண்ணுகிறவர்கள் எதிர்நோக்கி காத்திருப்பது காலை வேளை. அது வருகிறதாயிருக்கிறது. எரேமியா 30 அதிகாரம் 1-2 வசனங்களையும் வாசிக்கிறேன். கர்த்தராலே எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னோடே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதிக்கொள். இப்பொழுது எரேமியா தன் கூறிய தீர்க்க தரிசனங்களை எழுத ஆரம்பித்து விட்டார். அவர் இப்பொழுது மேடையிலே நின்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கவில்லை, அவர் சிறையிலே இருக்கிறார். எனவே அங்கே இருந்து கர்த்தர் கொடுக்கும் செய்திகளை எழுதி வைக்கும்படியாக கர்த்தராலே அவர் கட்டளை பெறுகிறார். தொடர்ந்து பாருங்கள், மூன்றாம் வசனம் முதல் வாசிக்கிறேன். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவுமாகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன், அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகள் கர்த்தர் இஸ்ரவேலையும் யூதாவையும் குறித்து சொன்ன வார்த்தைகளே. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், திகில் உண்டு, சமாதானம் இல்லை. எரேமியாவின் செய்தி இப்படிப்பட்டதாகவே இருந்தது. பொய்யான தீர்க்கதரிசிகள் எல்லாரும் சமாதானம் சமாதானம் என்று சொன்னபொழுது எரேமியாவோ சமாதானம் இருக்கப் போவதில்லை என்று பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த மெய்யான தீர்க்கதரிசி சொன்னதே நிறைவேறியது. எரேமியா சொன்னது நிறைவேறியதே ஒழிய பொய்யான தீர்க்கதரிசிகள் சொன்ன ஒன்றும் நிறைவேறவில்லை. எரேமியா 30:6-7 பாருங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 30:6-7 ஆணாய் பிறந்தவன் பிரசவிக்கிறதுண்டோ என்று கேட்டு பாருங்கள். பிரசவிக்கிற ஸ்திரீயைப் போல் புருஷர் யாவரும் தங்கள் இடுப்புகளின் மேல் தங்கள் கைகளை வைத்திருக்கிறதையும் முகங்களெல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதையும் நான் காண்கிறதென்ன? ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போலத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். எரேமியா கர்த்தருடைய நாளை குறித்து தரிசித்து சொல்கிறதை இங்கே பார்க்கிறோம். இதே காரியத்தை குறித்து ஏசாயாவும் பலமுறை கூறினார். ஞாபகத்தில் இருக்கிறதா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நாம் கற்றுக்கொள்ளும் காலத்திலேயும் இந்த கர்த்தருடைய நாள் கர்த்தருடைய நாள் என்பதை குறித்து பலமுறை சிந்தித்தோம். அந்த நாளிலே வெளிச்சம் இல்லாமல் அந்தகாரமே காணப்படும் என்று அவர்கள் கூறியுள்ளார்கள். அந்த ஜனங்கள் வெளிச்சத்தின் நாளை காணும் முன்னர் அந்தகாரத்தின் நாளாகிய மகா உபத்திரவ நாட்களின் வழியாக கடந்து வர வேண்டும். அதாவது தேவன் இங்கே கூற விரும்பும் கருத்து இதுதான். நீங்கள் இன்னும் எதையும் பார்க்கவில்லை, மகா உபத்திரவ காலம் வருகிறதே. நீங்கள் இப்பொழுது கடந்து செல்லும் பாதையை விட அது மிகவும் மோசமானது என்பதை அறியுங்கள். எரேமியா 30:8-9 பாருங்கள். அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் நான் தங்களுக்கு எழுப்பப் போகிற தங்கள் ராஜாவாகிய தாவீதையுமே சேவிப்பார்கள். கொடிய காலமாகிய சிறைப்பிடிப்பிற்கு பின்னர் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய தேசத்திற்கு திரும்புவார்கள். தாவீது உயிரோடு எழுப்பப்பட்டு அவர்கள் மேல் ஆளுகை செய்யும்படி தேவன் வைப்பார். இது அவர்கள் ராஜ்யத்தின் காலத்திற்குள்ளே செல்லும் பொழுது நடைபெறக்கூடியதாய் இருக்கிறது. தொடர்ந்து எரேமியா 30:18 வாருங்கள். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல நிலைப்படும். இது கர்த்தருடைய உறுதியான வாக்குத்தத்தம். இவைகள் எப்பொழுது நிறைவேறும்? தொடர்ந்து வருகிற வசனங்களை பாருங்கள். குறிப்பாக எரேமியா 30:24, கர்த்தர் தம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நடப்பித்து நிறைவேற்றும் அளவும் அவருடைய உக்கர கோபம் தணியாது, கடைசி நாட்களில் அதை உணர்ந்து கொள்வீர்கள். இங்கேயும் கடைசி நாட்களிலே என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அதாவது இவைகள் எதிர்காலத்திலே நடைபெற வேண்டிய தீர்க்க தரிசனங்கள். ராஜ்யத்தின் காலத்திலே இவைகள் நடைபெறும். நம்முடைய காலத்திலிருந்தும் இது எதிர்காலத்திலே நடக்கும் ஒரு நிகழ்ச்சி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2வது முறையாக வந்து இந்த பூமியிலே ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் பொழுது நடைபெறும் காரியத்தை இது குறிக்கிறதாயிருக்கிறது. எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்று நாம் கேட்ட செய்தியை சற்றே எண்ணி பார்ப்போமா? தீர்க்கதரிசி உண்மையான தீர்க்க தரிசனத்தை கூறினாலும் அநேக மக்கள் பொய்யான தீர்க்க தரிசனங்களை நம்பி கர்த்தரை விட்டு சோரம் போனார்கள். ஆனால் பொய்யான தீர்க்க தரிசனம் நிறைவேறாமல் போனது. மக்கள் தண்டனைக்கு தப்பவில்லை. கர்த்தர் எதை சொன்னாரோ அதை செய்தார். அவர்களை தண்டிக்கும்படியாக நேபுகாத் நேச்சாருடைய கரத்திலே அவர்களை ஒப்புக் கொடுத்தார். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களிலே தொடர்ந்து நாம் தங்கியிருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலேயும் அவர் கொண்டு வரும் தண்டனை சமீபத்தில் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இன்றைக்கே அனுக்கிற காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள் என்பதை மறந்து போகாமல் கர்த்தர் நம்மோடு பேசும் காலங்களிலே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பரிபூர்ணமாய் நம்மை அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் நம்மை மீட்டுக் கொள்வார். இருளான கால கட்டங்களை கடந்து வரும் வாழ்க்கையிலே இன்றைக்கு நாம் வந்து கொண்டிருந்தாலும் எதிர்காலத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு வெளிச்சத்தை வைத்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தி இருப்பார் என்றால் அதை குறித்து நம்பிக்கையோடு ஸ்தோத்திரம் செலுத்தி காத்திருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அவர் உங்களுக்கும் இந்த கிருபையை தந்து வழி நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கர்த்தாவே, இந்த நாளிலேயும் நீர் கொடுத்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டவர்கள் உம்மை விட்டு சோரம் போன பொழுது நீர் அவர்களை தண்டித்தீர். ஆனாலும் முற்றிலுமாய் தண்டிக்கவில்லை, அவர்களுக்கு ஒரு எதிர்காலத்தை வைத்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலேயும் உம்முடைய பிள்ளைகள் என்ற அனுபவத்திற்குள்ளே கடந்து வந்த பிறகும் நாங்கள் யாராவது பின்வாங்கி போயிருப்போம் என்றால், நாங்கள் உம்மை விட்டு சோரம் போயிருப்போம் என்றால், உம்மை துக்கப்படுத்தி இருப்போம் என்றால், பாவத்தில் விழுந்து போயிருப்போம் என்றால், ஒருமுறை கூட எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை மன்னியும், எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும். உம்முடைய நித்திய நியாய தீர்ப்புக்குள்ளாக நாங்கள் கடந்து சென்று விடாதபடி கிருபையின் நாட்களிலே உம்மை கிட்டி சேர்கிறோம். எங்களை எடுத்து நிறுத்தும். உம்முடைய நாமத்தை எங்களுடைய வாழ்க்கையிலையும் நேரே மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.
அன்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறோம். நீங்கள் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுத வேண்டிய முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண்களை குறித்துக் கொள்ளுங்கள்: 9442252627, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். ஏசாயா 19:22. அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். ஏசாயா 19:22.